by the Electoral Commission.
இனிய காலை வணக்கம் நேர்களே, இன்று 2026 செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி, தமிழுக்கு பராபவ வருடம், ஆவணி மாதம் 19ஆம் நாள், 2057ஆம் ஆண்டு, இஸ்லாமியர்களுக்கு ஹிஜ்ரி நாட்காட்டியில் 1448ஆம் ஆண்டு, ரஃபி உல் அவ்வல் மாதம் 22ஆம் நாள். வளர்ந்திருக்கும் இந்நன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, சங்கநாதத்தின் பிரதான இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வழமை போல் இந்த நிகழ்ச்சியும் குரல் அமுதத்துடன் ஆரம்பிப்போம் நேர்களே. இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 31வது அதிகாரமான கடுஞ்சினம் கொள்ளாதிருத்தல் கோபம் கொள்ளுதற்கு ஒரு காரணம் உள்ள இடத்திலும் சீற்றம் கொள்ளாதிருத்தல் என்பதனை விளக்கம் வெகுளாமை என்னும் அதிகாரத்தின் 1வது குறள். எங்கு தன் சினம் செல்லுமோ அங்கு சினங்கொள்ளாதிருப்பவனே சினத்தை காப்பவனாவான். சினங்கொள்ள முடியாத இடத்தில் காத்தால்தான் என்ன, காவா விட்டால்தான் என்ன, அது வெகுளாமை ஆகாது. செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். பசி தீ உடம்பை எரிக்கும், கோபம் மனத்தை எரிக்கும். மனத்தை கெடுக்கும் உணர்ச்சி ஆசை, கோபம், பொறாமை என்பவை. இவற்றுள் மிகவும் கொடியது கோபம். ஒருவனது ஆசையோ பொறாமையோ மற்றொருவனை கெடுக்காது, ஆனால் பிறருக்கு செய்யும் குற்றங்களுக்கெல்லாம் தாயாக இருப்பது கோபமே. அது மட்டுமல்ல, கோபம் கொள்பவனும் அதனால் பெரிதும் பாதிக்கப்படுகின்றான். அவன் உள்ளம் எரிகிறது, நாடி நரம்புகளில் பொம்மை ஏறுகின்றது, நாடி துளிப்பு மிகவும் அதிகமாகின்றது, அதனால் உடல் நலம் கெடுகின்றது. கோபத்தின் வேகத்தால் உள்ளம் பெரிதும் பாதிக்கப்படும், நிதானம் போய்விடும், நடுநிலைமை போய்விடும். ஒரு விரைவு ஊர்தி ஓட்டுபவன் நிதானத்தை இழந்தால் ஊர்தியின் தடை சாதனம் பழுதானால் என்ன ஆகும், அதுபோல கேட்டினை சந்திக்க நேரம். கோபத்தால் அறிவு மறைந்துவிடும், அறிவு இல்லை என்றால் நம் நிலைமை என்னவாகும். நன்றி மறத்தல் தன்மையும் நமது நிலை, நமது அறிவு, தகுதி முதலியவை எல்லாம் மறந்துவிடும் நிலைமையும் உண்டாகும். இதன் விளைவாக தன்னையே கெடுத்துக் கொள்ள நேரம். கோபத்தை தவிர்த்தால் எத்தனையோ குற்றங்களை தவிர்க்கலாம். கோபத்தால் உண்டாகும் சமுதாய விளைவுகள் மிகவும் தீயவை. கோபம் யாரிடத்தில் பலித்த தீமை உண்டாக்குமோ அவரிடம் கோபம் கொள்வதை தடுக்க வேண்டும். தடுக்காவிட்டால் நம் சொற்களால் அவர் மனதை புண்படுத்தி விடுவோம், நம் செயலால் அவருக்கு ஊறு உண்டாக்கி விடுவோம், அன்புக்கும் கருணைக்கும் மாறான செயல்களை செய்து விடுவோம். கோபம் செல்லாத இடத்தில் அதை தடுப்பதும் தடுக்காததும் ஒன்றே. நம்மை விட வலியவரிடம் கோபம் கொள்வதால் அவருக்கு தீமை நேராது, நமக்குத்தான் கேடு. செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என்ன. இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் வெகுளாமை என்னும் அதிகாரத்தின் 1வது குறள், 301வது குறள். அதனைத் தொடர்ந்து வளமை போல் வாரந்தோறும் சங்கநாத நிகழ்ச்சியூடாக சிந்தனையை தூண்டும் குட்டி கதைகளை வழங்குகின்றார் நியூசிலாந்தின் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். இனிய காலை வணக்கம்.
சங்கநாதம் வானொலி வரப்பினை கேட்டு மகிழ்ந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி, வளமை போன்று இப்பொழுதும் நற்பொழுதாய் அமைந்திட வேண்டி, இன்றைய நச்சிந்தனை நிகழ்ச்சியில் நமது அறிவுத்திறன் அதிகரிக்க அதிகரிக்க நம்மிடம் இயல்பாக பணிவும் சேர வேண்டும் என்ற பொருள்பட சிந்திக்க தூண்டும் ஓர் சிறுகதை கேட்போம் வாருங்கள். தனக்கு மட்டும் எல்லாம் தெரியும் என்று தலைக்கணம் பிடித்த பண்டிதர் ஒருவர் இருந்தார். தமது கேள்விகளால் எல்லோரையும் மட்டம் தட்டிவிடும் பழக்கம் இருந்தமையினால் வீதியில் அவரை கண்டவுடன் மக்கள் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். ஒரு நாள் அவருக்கு மட்டம் தட்ட யாருமே கிடைக்கவில்லை. ஊர் எல்லை வரை வந்தார். எல்லை பகுதியில் மரத்தின் அடியில் தொழில் செய்து கொண்டிருந்த சிகை அலங்கரிப்பாளர் ஒருவரை கண்டார். இவரை இன்று எப்படியாவது மட்டம் தட்டி விட வேண்டும் என்று நினைத்தவாறே அவர் அருகில் சென்று முடிவெட்ட எவ்வளவு, முகச்சவரம் பண்ண எவ்வளவு என்று கேட்டார். உடனே சிகை அலங்கரிப்பாளரும், முடிவெட்ட 40 ரூபாய், முகச்சவரம் பண்ண 10 ரூபாய் என்று கூறினார். உடனே பண்டிதர் அவரை பார்த்து, என் தலையை சவரம் பண்ணிவிடு என்று கூறி முன்னால் அமர்ந்தார். சிறிதும் கவலப்படாமல் தொழிலில் சிரத்தையுடன் அவரது சிகையை வெட்டும் நேரம் பண்டிதர் தனது பேச்சை ஆரம்பித்தார். கையிலே வைத்திருப்பது கத்தரிக்கோல் என்கிறீர்களே, இங்கே கத்தரி உள்ளது, கோல் எங்கே என்றார். அந்த மனிதரும் சிரித்தவாறே, நீங்கள் மிகவும் சிரிக்க பேசுகிறீர்கள் என்று கூறியவாறே பண்டிதரின் மீசையை தொட்டு காட்டி, இது தங்களுக்கு வேண்டுமா என்று கேட்டார். பண்டிதர் ஆமாம் என்று கூறவே மறு வினாடி அதனை வலித்தெடுத்து அவர் கையில் கொடுத்தார். பல வருடங்கள் ஆசை ஆசையாய் வளர்த்து முறுக்கிக் கொண்டிருந்த மீசை இப்பொழுது வெறும் முடியாய் கைகளில் இருந்தது. அதிர்ச்சியில் உறைந்து போன பண்டிதர் கண்கள் கலங்கி குனிந்த தலையை நிமிராமல் அவர் கேட்ட பணத்தை கொடுத்துவிட்டு நடையை கட்டினார். ஆம் நேயர்களே, பணியுமாம் என்றும் பெருமை என்று கூறினார் வள்ளுவர். நம்முடைய அறிவும் புத்தியும் திறமையும் அதிகாரமும் மற்றவர்களுக்கு உதவுவதற்கே தவிர மட்டந்தட்டுவதற்கல்ல என்பதை புரிந்து கொள்ள இந்த சிறுகதை தூண்டியிருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
அடுத்ததாக சங்கனாவின் நிகழ்ச்சியில் வருவது இளம் தலைவர் நிகழ்ச்சி. நமது இளம் தலைவர்களின் தமிழார்வத்தை ஊக்குவிப்பதற்காக சங்கனாதம் நிகழ்த்தும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் அனைத்து சுறார்களையும் சங்கனாதத்தின் சார்பில் வரவேற்கின்றோம். வரும் ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தினமாதலால் இன்றைய இளம் தலைவர் நிகழ்ச்சியினை சன்விகா கௌரிசங்கரின் தந்தையர் தின உரையுடன் ஆரம்பிக்கின்றோம். திரு கௌரிசங்கர் திவிஷா தம்பதியினரின் மகளான சன்விகாவின் பதிவினை கேளுங்கள்.
சங்கநாதம் வானொலி நேயர்களுக்கு சன்விகா கௌரிசங்கரின் தந்தையர் தின வாழ்த்துக்களுடன் கூடிய வணக்கங்கள். என்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பதும், தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதும் அவ்வையின் வாக்கு. அப்பாவின் கண்ணீரை கண்டோர் இல்லை, அப்பாவின் அன்பை காணாதோர் இல்லை. இந்த நன்னாளில் நான் படித்து மகிழ்ந்த ஒரு சிறு கவிதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்பா, 10 மாதம் எம்மை சுமந்து பெற்ற தாயை போல எம்மை கருவில் சுமக்காமலே தன் இதயத்தில் சுமப்பவர் அப்பா. கைப்பிடித்து மெதுவாய் நடை பயின்று இந்த உலகத்தை நமக்கு காட்டி தான் கற்ற பாடங்களை நமக்கு கற்று தருபவர் அப்பா. தரை மீது நம் பாதம் படக்கூடாதன தோள் மீது நம்மை சுமந்து புது உலகை நமக்கு காட்டி நம்மை புத்தம் புதிதாய் ஆக்கியவர் அப்பா. தாயை போற்றும் இவ்வுலகம் தந்தையை போற்றி தொல சற்று மறந்துதான் போகின்றது. ஆனாலும் அவர் மனம் சுணங்கி நிற்பதில்லை. தந்தை என்றால் பாதுகாப்பு, தந்தை என்றால் துணிவு, தந்தை என்ற சொல்லே நம் மனப்பயத்தை போக்கிவிடும். உலகமே போற்றும் தாயை போல நம்மை உயிராய் போற்றும் தந்தையை என்னாலும் உறவாய் எண்ணி இறுதி வரை காத்திருவோம். என்னாலும் உறவாய் எண்ணி இறுதி வரை காத்திருவோம். நன்றி, வணக்கம்.
சன்விகா கௌரிசங்கரின் அந்த பதிவினை தொடர்ந்து வருவது லண்டனில் இருந்து விகிருதா ஜெகதாசின் தந்தையர் தின பதிவு ஒன்று.
பாசத்தின் உறைவிடமாய் பாங்கான வழிகாட்டி, நேசமாய் எமைக்காக்கும் நிகரற்ற தெய்வமாக, பாசத்தின் நுறைவிடமாய் பாங்கான வழிகாட்டி, நேசமாக எமைக்காக்கும் நிகரற்ற தெய்வமாக, தேசமதில் நாம் சிறக்க தேவையான வழிகள் செய்து வாசமாகவும் உன்னே வலம் பெறும் கடவுள் நீங்களே. தேசமதில் நாம் சிறக்க தேவையான வழிகள் செய்து வாசமாகவும் உன்னே வலம் பெறும் கடவுள் நீங்களே. தந்தையாய் தோழனாய் தரணியில் நாம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்காய் தன்னலமற்று உழைப்பவரே. தந்தையாய் தோழனாய் தரணியில் நாம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்காய் தன்னலமற்று உழைப்பவரே. தவறுகளை சுட்டிக்காட்டி தத்துவங்கள் பல கூறி தக்க புத்தி புகட்டிடும் தந்தையின் அன்புக்கு தனியான இடமுண்டு. தவறுகளை சுட்டிக்காட்டி தத்துவங்கள் பல கூறி தக்க புத்தி புகட்டிடும் தந்தையின் அன்புக்கு தனியான இடம் உண்டு. தந்தையே என் அன்பு தெய்வமும் நீங்களே. தந்தையே என் அன்பு தெய்வமும்.
அன்பனும் குடையை நீட்டுகிறாய், அதில் ஆயிரம் மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. புந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை. இன்னும் வேண்டுமணி இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறார்.
சங்கநாதத்தின் சமூக அறிவித்தல் துயர் பகிர்வு. திருமதி புவநாயக்க உமா திருஞான சம்பந்தர் அவர்கள் ஆகஸ்ட் 30ஆம் தேதி அன்று ஆக்லாந்தில் இறைவதம் அடைந்தார். அன்னார் திருஞான சம்பந்தர் அவர்களின் பாசமுள்ள துணைவியாரும் ஷியாம்பாகி, யாதிஸ் பாகி, சங்கரிஸ் பாகி, ப்ரோஸ்மின் பாகி, ரூபியா ஆகியோரின் அன்பு தாயாரும் ரகுநாதன், தீபன், கீதா, கோபிகா, நிவேதிகா மற்றும் மித்ரா ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் அஸ்வின், நிக்கியா, ஷாகில், ஹாரிஸ், பிரதசேனா, அகான் ஆகியோரின் பாட்டியும் ஆவார். அன்னாரின் ஈமை கிரிகைகள் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி மதியம் 2 மணியளவில் இலக்கும் 100 செயின்ட் ஜான் சாலை புரோவா இனத்தில் நடைபெற்றது. இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றனர். குடும்ப உறவுகள் மேலதிக தகவல் தொடர்புகளுக்கு ரகுநாதன் 0727-29-00-20, தீபன் 0211-16-84-895.
அன்பான அழைப்பு, வேளாங்கண்ணி மாதா திருவிழா 2026, ஒக்லாண்ட் த்ரீ கிங்ஸ், மவுண்ட் ஆல்பர்ட் வீதி, இலக்கம் 463 அமைந்துள்ள புனித திரேசம்மாள் கத்தோலிக்க தேவாலயத்தில் நடைபெறவுள்ள வேளாங்கண்ணி மாதா திருவிழாவிற்கு வருகை தந்து ஆசீர் பெறும்படி அன்பாக அழைக்கின்றனர் ஒக்லாண்ட் தமிழ் கத்தோலிக்க அவையினர். செப்டம்பர் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:30 திருச்செபமாலையும், அதனை தொடர்ந்து கொடியேற்றத்துடன் 7 மணிக்கு திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்படும். செப்டம்பர் 12ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:30 திருச்செபமாலையும், அதனை தொடர்ந்து 7 மணிக்கு திருப்பலியுடன் நெற்கிருணை வழிபாடும் நடைபெறும். இறுதி நாளான செப்டம்பர் 13ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு திருச்செபமாலையும், அதனை தொடர்ந்து 11:30 திருவிழா திருப்பலியும் ஒப்புக் கொடுக்க படும். திருப்பலியை தொடர்ந்து வேளாங்கண்ணி அன்னையின் திருச்சுரூப பவனியும் நடைபெறும். இறுதியாக பக்தர்களுக்கு மதிய உணவும் வழங்கப்படும் என அறியத்தருகின்றார்கள் ஒக்லாந்து தமிழ் கத்தோலிக்க அவையினர். நன்றி.
ஒக்லாந்து பொது நூலகத்தில் தமிழ் புத்தகம் படிக்க வாரீர். வீட்டுக்கு வெளிச்சம் தருவது சாளரம். அதேபோன்று அறிவுக்கு வெளிச்சம் தருகின்ற சாளரங்களே புத்தகங்களாகும். மொழியில் புலமை பெறுவதற்கு புத்தகங்கள் வாசிக்க வேண்டும். புதிய சொற்களை அறிய வாசிப்பு உதவுகின்றது. சொல்லின் பொருளை சரியான முறையில் பயன்படுத்தவும் வழிகாட்டுகின்றது. வாசிப்பதன் மூலம் பொது அறிவையும் வளர்த்துக் கொள்ளலாம். நமது வாசிப்புக்கு உதவும் வகையில் ஒக்லாண்ட் பொது நூலகம் அதிக எண்ணிக்கையான தமிழ் நூல்களை வைத்திருக்கின்றது. அவற்றை தொடர்ச்சியாக எடுத்து படித்து நாம் பயன்பெற வேண்டும். அத்துடன் தமிழ் நூல்களை படிப்போரின் எண்ணிக்கையை ஆக்லாந்து பொது நூலகத்துக்கு காட்ட வேண்டும். அதுவே அங்கு தமிழ் நூலகத்தை நூல்களை தொடர்ச்சியாக பேண வேண்டிய தேவையை நூலக நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தும். பன்மியூர் மவுண்ட் ரோஸ்கில் நூலகங்களிலேயே தமிழ் நூல்கள் உள்ளன. ஆனாலும் உங்களுக்கு அருகே உள்ள நூலகத்திலேயே நூல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நூலளவே ஆகும் நுண்ணறிவு என்பதற்கேற்ப நூல்களை வாசித்து அறிவை வளர்ப்போம். ஆக்லாந்து பொது நூலகத்திலேயே தமிழ் புத்தகம் படிக்கவாரீர். அத்துடன் இங்கு தமிழையும் வளர்ப்போம்.
நெல் தமிழ் உறவுகளே, சங்கநாதம் வானொலி எப்போதும் புலம்பெயர்ந்தாலும் தாய் தமிழை மறவாதிருக்கவும், அந்த தமிழ் இருந்தால்தான் தெரிந்தால்தான் எங்கள் தமிழ் கலாச்சாரங்களை எடுத்து செல்ல முடியும். எனவே உங்கள் குழந்தைகளுக்கும் ஆர்வம் ஊட்டி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த நிகழ்ச்சியில் இணைய செய்வீர்கள் என எதிர்பார்க்கின்றோம். அத்துடன் நிகழ்ச்சியின் குறை நிறைகளையும் எங்களுடன் தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களை எடுத்து எம்புமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றோம். தொடர்புகளுக்கு 0212029169166, 0217650515.
SPS மற்றும் MASMAV உங்கள் வாகனங்களுக்கான திருத்த வேலைகளுக்கும் வாகன பேனல் அண்ட் பெயிண்டிங் வேலைகளுக்கும் மிக நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து கொடுக்கிறார்கள். ஆக்லாந்தில் மனுக்கா டயன் பிளேயர்ஸ் இலக்கம் 9 ஆக்லாந்தில் சிறப்பு தொழிலகமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் SVS MASMAV எந்த வேலைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்து தருகிறார்கள். கைதேர்ந்த அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வீரர்களின் மேற்பார்வையில் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0211-176-1395. எந்த வகையான வாகனங்களையும் உரிய முறையில் திருத்தம் செய்து தருகிறார்கள். மறந்து விடாதீர்கள். SVS MASMAV இலக்கம் 9 டயன் பிளேஸ், மனுக்கா சிட்டி, ஆக்லாந்து. மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான தமிழ் உறவுகளே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் விரைவாக ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருடகால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பெல்மோரல், ஆக்லாந்து.
சங்கநாதத்தில் தொடர்ந்து வருவது தமிழமுதம். இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியினை தரவருகின்றார் திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியின் முன்னாள் தமிழ்துறை பேராசிரியர் திரு சூசை அவர்கள். வணக்கம் ஐயா.
நியூசிலாந்து ஆக்லாந்து நேயர்களே, சங்கநாதம் விரும்பி கேட்கிற நேயர்களே, வணக்கம். தமிழில குமரேச சதகம் என்ற ஒரு நூல் உண்டு. குமரன்னா முருகனை குறிக்கும், ஈசன்னா இறை, சதகம்னா 100, இளம் இறை 100 நாம் அதை சொல்லலாம். குமரனாய ஈசன் மேல் 100 பாடல்கள் பாடப்பட்டுள்ளது. பாடியவர் குருபாததாசர் என்கிற முத்து மீனாட்சி கதிராயர். புதுக்கோட்டை பக்கத்தில் திருப்புல் வயலுங்கிற ஊரில் இருக்கக்கூடிய மலைக்கோயிலில் முருகன் குடிகொண்டிருக்கிறான். அந்த மலைக்கோயில் அருணகிரிநாதரால் இதனுடைய திருப்புகளில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த குமரேச சதகத்தில் மனிதர்களை அவர் வந்து பாகுபடுத்துகிறார். 3 விதமாக பாகுபடுத்துகிறார். மனிதர்களில் குரங்கு உண்டு, மனிதர்களில் பயனற்ற மரம் உண்டு, மனிதர்களில் நாய் உண்டு, கழுதை உண்டு, சண்டிக்கடா உண்டு, கொட்டும் தேள் உண்டு என்று 6 வகைப்படுத்துகிறார் மனிதர்களில். சித்தர்கள் தான் இந்த மாதிரி மனிதர்களில் மரம் உண்டு, குரங்கு உண்டு என்று பாடுவார்கள். அதுபோலவே இவரும் இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசுகிறார். சித்தர்கள் காலத்தை விட இது பிற்கால இலக்கியமாக இருந்திருக்க வேண்டும். சில பேர் இந்த உலகத்துல தான் பிடிச்சதுதான், அந்த பிடித்ததை இவளிருந்து மாற மாட்டான். ஆசிரியர் என்ன சொல்றாரு, அவன் எல்லாம் குரங்கு அப்படிங்கிறார். அவன் சான்றோசர்களையும் கேட்க மாட்டாங்கிறார். தான் பிடித்தது பிடிப்பு என்றுமே மேலவர் புத்தி தள்ளி செய்வோர் குரங்கு அப்படிங்கிறது அந்த வரி நண்பர்களே. அப்புறம் யார் பயனற்ற மரம் அப்படின்னு கேட்டா, ஒரு இருக்கிற சூழலுக்கு ஏற்ப அவையினுடைய குறிப்பறிந்து வாழாதவன் இருக்கிறானே, நடக்காதவன் இருக்கிறானே, அவன் வந்து பயனற்ற மரம் அப்படின்னு நம்முடைய ஆசிரியர் குருபாததாசர் குறிப்பிடுவதை பார்க்கிறோம் நண்பர்களே. சபையில் குறிப்பறிய மாட்டாதான் மாட்டாமல் நின்றவன் தான் பயன் இல்லாத மரமாம் அப்படின்னு அந்த பாடல் வரி சொல்லுகிறது நண்பர்களே. யாரு நாய் அப்படின்னா, வீண் வம்புழுக்கிறவன், அதுவும் தன்னை விட மிக மிக எளியவர்களாக வாழ்பவரை போய் பகைத்துக் கொள்பவன். அவனை ஆசிரியர் குறைக்கிற நாயினே சொல்றாரு. வீம்பினால் எளியவரை எதிர்பண்ணி நிற்கும் ஒரு வெறியன், குறைஞமலி, குறைத்து கொண்டிருக்கிற நாய் அப்படின்னு சொல்றாரு. கழுதன் அவர் யார சொல்றாரு, அதுவும் மேன்மையில்லாத கழுதைன்னு யார சொல்றாருன்னு பார்த்தா, வந்து தன்னை நாடி ஒருவர் வருகிறார், அவர் முகத்தை கூட பார்க்காம திரும்பிக்கிற இந்த கஞ்சன் இருக்கிறானே, லோபன் இருக்கிறானே, அவன் தான் மேன்மையற்ற கழுதை அப்படிங்கிறார். அடுத்தது சண்டிக்கடாயார் என்றால், சோம்பலோடு இருப்பான், பெரியவங்களுடைய சபையில போய் இவன் படுத்து தூங்குவான், அவன சண்டிக்கடாங்கிறாரு. அந்த வரியை பார்க்கிறோம் நண்பர்களே. சோம்பலோடு பெரியோர் சபைக்குள் படுத்திடும் தூங்கலே சண்டிக்கடா என இவர் வரையறை செய்கிறத பாக்கிறோம். இறுதியா கொட்டும் தேள் அப்படின்னு ஒரு வகைப்படுத்துகிறார். யாரு இவனுக்கு வேலைய, சூது, ஏமாற்று, அடுத்தவங்களுக்கு துன்பம் தருகிற துஷ்டன் அப்படின்னே பயன்படுத்துறாரு அந்த வார்த்தைய. என்ன அந்த வரியின்னு பார்த்தோம்னா, சூதுடன் அடுத்தோருக்கு இடுக்கன் செய்திடும் துஷ்டன் கொட்டும் தேளாம். அப்ப மனிதர்களை குரங்கு இருக்கிறான், பயனற்ற மரம் இருக்கிறான், குறைக்கிற நாய் இருக்கிறான், வந்து கழுத இருக்கிறது, சண்டிக்கடா இருக்கிறது, கொட்டுகிற தேள் இருக்கிறது. பெரும்பாலும் இந்த சதக இலக்கியங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு நீதி சொல்லுகிற இலக்கியங்கள். நம்மளோட பதினெண்டில் கணக்கு நீதி நூல்கள் உண்டு, சங்க இலக்கியத்திலேயே நீதி பேசப்படுவது உண்டு, இந்த பக்தி இலக்கியத்திலேயே இவர்கள் இந்த நீதியை குறிப்பிடுவதை நம்ம பார்க்கிறோம். மாம்பழந்தனை வேண்டி அன்னாலில் ஈசனை வளமாக வந்த முருகா, மாம்பழத்துக்காக சிவபெருமான வணங்கிய முருகனே, மயிலேறி விளையாடு குகனே, புல்வயல் நீடு மலைமேவு குமரேசனே, இது இந்த கடைசியில் இருக்கிற ரெண்டு வழிகள் அந்த நூறு பாடல்களையும் வரும். அப்ப இந்த நூறு பாடல்களையும் இது போன்ற அறக்கருத்துக்களை பேசுகிற இலக்கியங்களாக சதக இலக்கியங்களை பார்க்கிறோம் நண்பர்கள். தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி எனப்படுகிற திறந்தவெளி பல்கலைக்கழக நூலகம், செம்மொழி நிறுவன நூலகம், தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி, இந்த நூலகங்களை போய் பார்த்தீங்கன்னா இது போன்ற நூல்கள் நிறைய கிடைக்கின்றன நண்பர்களே. அந்த நூல்கள் கூடிய நல்ல கருத்துக்களை எடுத்துக்கணும். அதுபோல நாம் வாழக்கூடாது, பிடித்தபடியிலும் குரங்கு போல் இருக்கக்கூடாது. ஆமா, சபையில சூழல் எரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா மரம் ஆயிடுவோம். வீம்பின எளியவங்களை பகிர்ச்சிக்க கூடாது, நம்ம குறைக்கிற நாய் ஆயிடுவோம். விரும்பி வரவங்களை அன்போடு உபசரிக்கணும், இல்லைன்னா கழுதை ஆயிடுவோம். சோம்பலோடு புது வெளியில உறம்புகள் இருக்கிறானே, அவன் தான் சண்டிக்கடா. சூழ்ச்சி செய்து பிறருக்கு எடுக்கன் செய்பவன் கொட்டுகிற தேள் என்பதை உணர்ந்து வாழ்வோம். நல்ல நெறி தருகிற தமிழ் இலக்கியங்களை படிப்போம். நன்றி.
கூத்து என்றால் வெறும் ஆட்டமோ நாடகமோ அல்ல, அது தமிழரின் வாழ்வும் மொழியும் சிரிப்பும் கண்ணீரும் சேர்ந்து ஒரு உயிருள்ள மேடை. தமிழரின் வாழ்விலும் அது கலந்த ஒன்று. என்ன கூத்து இது என்று பேச கேட்டிருக்கிறோம். மேடையில் மட்டுமல்ல, நாளாந்த வாழ்வில் நம்மை சுற்றியும் பல கூத்துகள் நடைபெறுவதை பார்க்கிறோம். சங்கநாதம் நிகழ்ச்சியில் கூத்து பற்றிய ஒரு நூலை நண்பர் வரதராஜன் வாசித்து தரவிருக்கிறார். பேராசிரியர் ஸ்ரீ மௌனகுரு எழுதிய கூத்தே உன் பெண்மை முகம் அழகு என்ற நூலை இந்த வாரம் முதல் கேட்போமானேயர்களே.
கூத்தை பழகும் பாடசாலைகளுக்கும் பல்கலைக்கழக மாணாக்கருக்கும் அதனை பழக்கும் ஆசிரியர்களுக்கும் இதுபோர் சிறந்த கை நூலாக திகழ்கிறது என அறிகிறேன். இதனை தொடர்வோர் அதிகம் வர வேண்டும். இதில் இன்னும் பல நூல்கள் வர வேண்டும். நூலல்ல, பல பல நூல்கள் இதில் வர வேண்டும். கூத்தின் பல்வேறு பாணிகளும் வர வேண்டும். கூத்தில் அழக்கால் கொண்ட நமது கூத்து அறிஞர்களும் இளைஞர்களும் அதனை செய்வார் என எதிர்பார்க்கின்றேன். மட்டக்களப்பு மரபு வழி நாடகங்களில் கலாநிதி பட்ட ஆராய்ச்சியும் அதன் விளைவுகளும். கோட்பாடு: இந்த அனுபவத்தினதும் அறிவினதும் செயற்பாட்டினதும் திரட்சியே எனது கலாநிதி பட்ட ஆய்வு. இதில் நான் மட்டக்களப்பின் சமூக அமைப்பின் அடிப்படையில் கூத்தை ஆராய்ந்தேன். சடங்கிலிருந்து நாடகம் உருவாகிறது என்ற ரிக்வேயின் கோட்பாடுகளின் அடியாகவும், இதனை சற்று வளர்த்தெடுத்த ஜேன் ஹரிசனின் கோட்பாடுகளின் அடியாகவும், கிரேக்க நாடகங்கள் எவ்வாறு டயோனிசஸ் சமய சடங்கில் இருந்து விடுபட்டு நாடகங்களாக முகிழ்த்தன, அந்த முகழ்பிற்கு இந்திய கிரேக்க சமூக அமைப்பு எவ்வாறு அடித்தளம் ஆயிற்று என்ற ஜோர்ஜ் தோம்சன் வைத்த கோட்பாடுகளின் அடிப்படையிலும் என் ஆய்வை செய்தேன். இவ்வடிப்படையிலேயே சங்க இலக்கியங்களையும் சங்ககால நாடகத்தையும் பேராசிரியர் தோம்சன் கீழ் பேராசிரியர் கைலாசபதியும் சிவத்தம்பியும் பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்திருந்தனர். அவர்களின் ஆய்வு வழியில் சென்று மட்டக்களப்பின் சடங்குகளும் வரலாறும் சமூக அமைப்பும் முக்கியமாக நிலமானி அமைப்பும் எப்படி இந்த தென்மோடி வடமோடி நாடகங்களை உருவாக்கின என்பதில் விளக்கியிருந்தேன். ஆய்வுக்கு நான் இயங்கியல் பொருள் முதல் வாத முறையிலே பிரயோகம் செய்து என் முடிவுகளுக்கு வந்திருந்தேன். இயங்கியல்வாத பொருளியல் அணுகுமுறை மார்க்சியத்தின் அடிப்படை. நான் என்றும் மார்க்சிய கருத்தியலை ஏற்றுக்கொண்ட ஒருவனே. அதோடு அதனுடைய வளர்ச்சி போக்கிலும் பிராங்க்போர்ட் சிந்தனை பள்ளி, அல்தூசர் அண்டோனியா கிரெம்சி போன்ற மார்க்சியத்தை வேறொரு தளத்தில் எடுத்துச் சென்றோர் சிந்தனைகளும் எனக்கு பரிச்சயமாக்கின. அவை மேலும் என் சிந்தனையை அகற்றின. மார்க்சியத்தின் அடித்தளம் இயங்கியல் எப்போதும் எல்லாம் இயங்கிக் கொண்டும் மாறிக்கொண்டும் இருக்கிறது என்ற தத்துவ ஞானி ஹெகலின் சிந்தனையே அதன் அடித்தளம். இந்த மாற்றிய கருத்தினை சமூக மாற்றத்திற்கு பொருத்தி சமூகத்தின் அடிக்கட்டுமானத்தையும் அதனடியாக எழும் வாழ்வையும் சமூக அமைப்பையும் அதனடியாக எழும் பண்பாட்டையும் கூறியவர் கார்ல் மார்க்ஸ். இச்சித்தாந்தம் எனக்கு சமூகத்தையும் சமூக பிரச்சனைகளின் ஆணி வேரையும் கலை இலக்கியத்தின் ஊற்றுக்கண்களையும் காண பெரிதும் உதவியது. அது என்னை வசீகரித்தது, என்னையும் சமூகத்தையும் சமூக இயக்கத்தையும் புரிய வைத்தது. இன்றும் அது உதவி கொண்டிருக்கிறது. சரியானபடி பிரயோகித்தால் அது அனைத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டும். எல்லாம் மாறும் என்ற போதனையை அது நமக்கு தந்தது. எதனையும் கேள்விகள் என்ற ஓர்மத்தை அது தந்தது. இதனுடனும் மாறுபடு என்ற சிந்தனையை அது என்னுள் விதைத்தது. இன்று பெரிதாக பின்னவீனத்துவவாதிகளால் பேசப்படும் அதிகாரம், கட்டுடைத்தல், அடிமநிலை மக்கள், பெண்ணடிமை எனும் நவீன கோட்பாடுகளை அன்றே தனது இயல்பால் நமக்கு உணர்த்தியது அது. அதனது நிகழ்ச்சியே இன்றைய பூகோ தெரிதா போன்ற சிந்தனைகள் போல் எனக்கு படுகிறது. மார்க்சியம் அளித்த இயங்கியல் பொருளியவாத ஒளியில் தான் எனது ஆய்வு அமைந்தது. எல்லாம் மாறும் என்றால் கூத்து பற்றிய எனது கருத்தியலும் மாறும். அதுவும் கேள்விக்குட்படும் என்பதையும் நான் அறிவேன். அறிவின் இயங்கியல் அது. விடயம் என்னவெனில் மேலும் மேலும் தேடுவதையாகும். இந்த தேடலே ஒரு ஆய்வாளனதும் ஒரு கலைஞனதும் வாழ்வாக அமைய வேண்டும். இந்த பின்னணியிலே தான் கூத்து பற்றிய சில முடிவுகளுக்கு நான் வந்திருந்தேன். அவை அன்றைய கூத்து ஆய்வாளர்களின் முடிவிலிருந்து பெரிதும் மாறியிருந்தன. ஆய்வின் முடிவில் கூத்து நிலமானிய சமூக அமைப்பின் ஒரு கலை வடிவம், அது மக்களை இணைக்கும் மகிழ்விக்கும், அதே நேரம் அது மக்களுக்கு இந்த சமூக அமைப்பையும் அதன் ஒளிமியங்களையும் ஏற்க வைக்கும் ஒரு போதை மருந்து போலவும் காட்சி தருகிறது என்று நான் கூறியும் இருந்தேன். அதில் காணப்படும் பிற்போக்கு அம்சங்களையும் எடுத்து காட்டியிருந்தேன். அதன் வலிமையின்மையையும் எடுத்து காட்டியிருந்தேன். அத்தோடு அதன் செழுமையான பாடல் மரபையும் சிக்கலான ஆட்ட மரபையும் விளக்கியிருந்தேன். தென்மோடி வடமோடி ஆட்ட முறைகளை ஆராய்ந்த நான் தென்மோடி வரவு ஆட்டங்கள் வட்டக்கலரியில் ஆடப்படும் தன்மை கொண்டனவாக அமைந்திருப்பதையும், வடமோடி வரவு ஆட்டங்கள் ஒரு பக்க பார்வையாளர்களை கொண்டவனாக அமைந்திருப்பதையும் தெளிவாக எடுத்து காட்டி, இப்போது வடமோடி கூத்து வட்டக்கலரிக்கு வந்துவிட்டது, நியாயப்படி அது ஒரு பக்க பார்வையாளர் கொண்ட அரங்கில் ஆடப்பட்டிருக்க வேண்டும் எனவும் நிறுவியிருந்தேன். இதனால் கூத்து என்பது வட்டக்கலரிக்கு மாத்திரம் உரியதல்ல என்பது மேலும் எனக்குள் உறுதியானது. கூத்தே உன் பன்மை அழகு அடுத்த வாரம் தொடரும்.
இத்துடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு மற்றொரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலைகள் வந்து கலக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சுங்கத்துடன் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.